2021 ஆண்டு மார்ச் மாத தென்றலிதழில் பாசு ரமணனின் முன்னோடி பகுதியில் ஆர் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் பகுதி 1 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர். சித்தி வாலாம்பாளிடம் தலை பின்னிக் கொண்டிருந்தாள் சிறுமி லட்சுமி. உள்ளறையில் தலையை குளித்து விட்டு மடிசார் கட்டி கொண்டு ஏதோ வேலையாக இருந்தாள் அம்மா விசாலாட்சி. அன்று ஏதோ விசேஷம், அதற்காக பாட்டியும் அம்மாவுமாக ஏதோ தின்பண்டத்தை மணக்க மணக்க தயார் செய்து கொண்டிருந்தனர். தலையிலிருந்து நழுவும் முக்காட்டை அவ்வப்போது சரி செய்தவாறே சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட்டிருந்தாள் பாட்டி. அறையில் வேலையாக இருக்கும் அம்மாவையும் தனக்கு தலைப்பின்னி விடும் சித்தியையும் மாறி மாறி பார்த்த சிறுமி லட்சுமிக்கு அன்று அந்த சந்தேகம் வந்தது. ஏன், வெகு நாட்களாகவே அவளுக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் அதனை யாரிடம் கேட்பது? கேட்டால் திட்டுவார்களோ அடிப்பார்களோ என்று பயந்து அவள் கேட்காமலே இருந்தாள். அம்மா தினந்தோறும் தலைக்கு குளித்து மஞ்சள் பூசி பொட்டு வைத்து கொண்டு பூ வைத்து கொண்டு இருக்கிறாள். அப்பாவுடன் கோவிலுக்கு செல்கிறாள், காய்கறி வாங்க கடைக்கு செல்கிறாள். ஆனால் அம்மாவை விட பல வருடம் சின்னவளான சித்தி மட்டும் ஏன் அந்த கசங்கிய வெள்ளப்புடவையே கட்டிக்கொள்கிறாள்? பாட்டி மாதிரி தலையை மொட்டை எடுத்து கொண்டிருக்கிறாளே ஏன்? அம்மா அழகழகான ஆடைகளை உடுத்த சித்தி மட்டும் ஏன் இப்படி எந்த அலங்காரமும் செய்து கொள்ளாமல் இருக்கிறாள்? ஏன் சித்தி வீட்டை விட்டு எங்கும் போகாமல் கோயிலுக்கு கூட போகாமல் இருக்கிறாள்? உறவினர்கள் வந்தால் அவசர அவசரமாக உள்ளறைக்குள் ஓடி விடுகிறாளே ஏன்? 5 வயது லட்சுமிக்கு விடை தெரியவில்லை, யாரிடமும் கேட்க துணிவில்லை. ஒரு சமயம் தஞ்சாவூரில் இருந்த உறவினர் ஒருவர் வீட்டுக்கு சென்றிருந்தாள் லட்சுமி. வீட்டின் வாசலில் 7-8 வயதுள்ள சிறுமிகள் விளையாடி கொண்டிருந்தனர். எதிர்வீட்டிலிருந்து அவர்களுடன் விளையாட 3 வயது குழந்தை ஒன்று ஓடி வந்தது. ஆனால் அந்த சிறுமிகள் அந்த குழந்தையை விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளவில்லை. போடி, நீ விதவை என்று சொல்லி தங்கள் கழுத்தில் அணிந்திருந்த தாலியை காட்டி அந்த குழந்தையை தள்ளிவிட்டனர். புரியாத அந்த குழந்தை அழுது கொண்டே வீட்டுக்குள் ஓடி அம்மாவிடம் புகார் சொல்ல, உடனே அந்த அம்மாள் தன் கழுத்தில் இருந்த ஒரு சங்கிலியை கழற்றி குழந்தையின் கழுத்தில் போட்டாள். குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு மீண்டும் விளையாட வந்தது. தன் கழுத்தில் இருந்த சங்கிலியை அந்த சிறுமிகளிடம் காட்டியது. ஆனால் அந்த சிறுமிகள் குழந்தையை விளையாட்டில் சேர்த்து கொள்ளவே இல்லை. இவற்றை பார்த்து கொண்டிருந்த சிறுமி லட்சுமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. விதவை விதவை என்கிறார்களே, அப்படியென்றால் என்ன அர்த்தம்? ஏன் அந்த சின்ன குழந்தையை அப்படி சொல்கிறார்கள்? விளையாட்டுக்கு சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே ஏன்? இப்படியெல்லாம் தனக்குள் யோசித்தால் விடைதான் கிடைக்கவில்லை. லட்சுமிக்கு அப்போது தெரியாது, தனக்கு இன்னும் சில வருடங்களில் இப்படி ஒரு பட்டம் சூட்டப்படும் என்பதும், தானும் இம்மாதிரி எந்தவித விளையாட்டும் விளையாட முடியாமல் போகும் நிலைமை வரும் என்பதும். லட்சுமி என்றும் பொன்னக்கா என்றும் குடும்பத்தாரால் செல்லமாக அழைக்கப்படும் ரிஷியூர் சுப்பிரமணியன் சுப்புலட்சுமி 18th August 1886 சுப்பிரமணியர் விசாலாட்சி இணையருக்கு மகளாக பிறந்தாள். தந்தை சைதாப்பேட்டை அரசு விவசாய கல்லூரியில் ஆசிரியர். குழந்தைக்கு அடிப்படை கல்வி அளிக்கப்பட்டது. ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் போதிக்கப்பட்டன. 5 வயதானதும் சைதாப்பேட்டையில் உள்ள பாலர் பள்ளியில் சேர்க்கப்பட்டாள் சுப்புலட்சுமி. ஆரம்ப கல்வியை அங்கு நிறைவு செய்ததும் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தாள். ESLC தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்தாள். மேலே நிறைய படிக்க வேண்டும் என்று கனவு கொண்டிருந்தாள். ஆனால் 8ஆம் வகுப்போடு கல்வி நிறுத்தப்பட்டது. காரணம், அக்காலத்தில் குறிப்பாக பிராமண சமூகத்தில் பெண்கள் மேற்கல்வி கற்க அனுமதிக்கப்படவில்லை. உண்மையில் அடிப்படை கல்வி கற்பதற்கே அனுமதி மறுக்கப்பட்டது. 8ஆம் வகுப்போடு சுப்புலட்சுமியின் கல்வி நின்று போனது. பால்ய விவாகம், சிறு வயதில் திருமணம் சகஜமாக இருந்த காலம். அதை எதிர்த்து குரல் எழுப்பவோ எதிராக நடந்து கொள்ளவோ குடும்பங்களில் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. குலவழக்கத்திற்கு எதிராக நடக்க யாருக்கும் தைரியமும் இல்லை. 12 வயதில் சுப்புலட்சுமிக்கு உறவினர் பையன் ஒருவனுடன் திருமணம் நடந்தது. திருமணத்தன்று கணவன் என்று சொல்லப்பட்ட அந்த சிறுவனை பார்த்ததுதான். அதன் பின் தனது சைதாப்பேட்டை இல்லத்திற்கு வந்துவிட்டாள் சுப்புலட்சுமி. வீட்டுக்குள் அடைபட்டு தனது நாட்களை கழித்தாள். நிறைய படிக்கவும் கற்கவும் அவளுக்கு ஆர்வம் இருந்தது. அது நடக்கவில்லை. கல்யாணத்தின் போது கட்டியிருந்த பனாரஸ் புடவையை அடிக்கடி எடுத்து பார்ப்பதும் அதன் மென்மையை ரசிப்பதுமே அவளது முக்கிய பொழுதுபோக்காக இருந்தது. மனமாகி சில மாதங்கள் கழிந்திருக்கும். திடீரென்று ஒரு நாள் ஒரு தந்தி வந்தது. அதை படித்ததும் வீட்டில் உள்ளவர்கள் சுப்புலட்சுமியை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தனர். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை, அழுகையும் வரவில்லை. இறுதியில் சித்திதான் அந்த சோக செய்தியை அவளிடம் சொன்னாள். அவளது கணவன் இறந்து விட்டான். பருவமடைவதற்கு முன்பே, வாழ்க்கை என்றால் என்ன என்று உணரும் முன்பே, கணவன் என்ற வார்த்தையின் உறவின் பொருள் என்ன என்பது தெரியும் முன்பே, விதவையானால் சுப்புலட்சுமி. திருமணமான பெண் குழந்தைகளின் குழந்தை கணவர்கள் இறந்து போனால் அந்த பெண் குழந்தை தன் இறுதி காலம் வரை விதவை கோலத்தில் வாழ்வது பழகிவிட்ட காலம் அது. பருவமடைந்த பெண் குழந்தை விதவையானால் அவள் வயது என்னவாக இருந்தாலும் ஆடை அலங்காரங்களை துறந்து பூவின்றி பொட்டின்றி வெண்ணிற ஆடை பூண வேண்டியது கட்டாயம். வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. திருமணமாகாத சிறுமியருடன் விளையாடக்கூடாது. வீட்டுக்குள்ளேயும் கூட அந்நியர் உறவினர் வந்தால் அவர்கள் கண்ணில் படக்கூடாது. பிறர் ரசிக்க விரும்பும் எதையும் விரும்பவோ அனுபவிக்கவோ பால்ய விதவைகளுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. மறு அமைதி தேடி கோயிலுக்கு கூட செல்ல முடியாத நிலை. சமையலறையும் புழக்கடையுமே அவர்கள் வாழ்விடம். இந்த நிலைமை தன் பெண் சுப்புலட்சுமிக்கும் வந்துவிட்டதே என்று தாய் விசாலாட்சி கதறினாள். ஆனால் சுப்புலட்சுமியின் தந்தை சுப்பிரமணிய ஐயர் மாறுபட்ட சிந்தனை போக்கு உடையவராக இருந்தார். தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி எல்லாம் கற்றறிந்த அவர் பிற பால்ய விதவைகளுக்கு ஏற்பட்ட நிலைமை தன் மகளுக்கும் வரக்கூடாது என்று நினைத்தார். மகளை மேல்கல்வி கற்க அனுமதிக்கலாம் என்று முடிவு செய்தார். அதற்கு முன் அவள் அடிப்படையான சில விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலேயே சுப்புலட்சுமி ஆங்கிலம் கற்க ஏற்பாடு செய்தார். ஆங்கில புத்தகங்கள் பலவற்றை வாங்கி கொடுத்து தானே ஆசிரியராக இருந்து கற்பித்தார். வயலின் ஒன்றை வாங்கி கொடுத்து அதை அவளே கற்க வசதி செய்தார். நாளடைவில் வீணையும் வாசிக்க கற்றாள் சுப்புலட்சுமி. பகவத்கீதையை தினந்தோறும் பாராயணம் செய்வதும் வழக்கமானது. சுப்புலட்சுமியின் முயற்சிகளுக்கு அவளுடைய வீட்டிலேயே எதிர்ப்பு கிளம்பியது. சுப்புலட்சுமியின் பாட்டி இதெல்லாம் ஆச்சார விரோதம், அடுக்காது என்று எதிர்ப்பு காட்டினார். மகனையும் கண்டித்தார். ஆனால் சுப்பிரமணிய ஐயர் அசரவில்லை. உறவுகள் நட்புகளின் எதிர்ப்பை மீறி மகளின் முன்னேற்றத்திற்கு தம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தே தீர்வதென்று முடிவு செய்தார். அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். பலரது எதிர்ப்பையும் மீறி எழும்பூரிலிருந்து பிரசிடென்சி செகண்டரி அண்ட் ட்ரைனிங் பள்ளியில் சேர்க்கப்பட்டாள் சுப்புலட்சுமி. ஆனால் தினந்தோறும் சைதாப்பேட்டையிலிருந்து எழும்பூருக்கு சென்று வருவது கடினமாக இருந்தது. அக்காலத்தில் பெண்கள் ஆண்கள் துணையில்லாமல் தனியாக எங்கும் வெளியில் செல்லும் வழக்கம் இல்லை. அதுவும் பள்ளிக்கு செல்லும் வழக்கம் அறவே இல்லை. சுப்புலட்சுமி அதையும் மீறி ஜட்கா வண்டியில் பள்ளிக்கு சென்று வர ஆரம்பித்தார். மீண்டும் பாட்டி மிக கடுமையாக எதிர்த்தார். இந்த நிலைமை தொடர்ந்தால் எங்காவது சென்று விடுவதாக சுப்பிரமணிய ஐயரிடம் கூறினார். இதனால் சுப்புலட்சுமியின் பள்ளி படிப்புக்கு தடை ஏற்பட்டது. ஆனால் சுப்பிரமணிய ஐயர் தளரவில்லை. மகளின் உயர்கல்விக்காக எதையும் செய்வேன் என்று உறுதி பூண்டார். எழும்பூரில் பிரசிடென்சி பள்ளிக்கு எதிரே இருந்த ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். குடும்பத்துடன் அதற்கு குடிபெயர்ந்தார். சைதாப்பேட்டைக்கு தன் அலுவலகத்துக்கு ரயிலில் சென்று வந்தார். சுப்புலட்சுமியின் கல்வி தொடர்ந்தது. வீட்டுக்கு எதிரேதான் பள்ளி என்பதால் பாட்டியின் எதிர்ப்பும் மழுங்கியது. ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகம் படித்த அந்த பள்ளியில் படித்த ஒரே இந்து பெண் சுப்புலட்சுமி தான். மட்டுமல்ல, ஒரே விதவை பெண்ணும் அவள்தான். பள்ளியில் சக மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் அவள் பலவித அனுபவங்களை பெற்றாள். முயன்று படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றாள். அதனை அடுத்து ஜார்ஜ் டவுனில் இருந்த பிரசன்டேஷன் கான்வென்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் FA ஜூனியர் கிளாஸில் பயில ஆரம்பித்தாள். அதற்கும் தந்தையின் ஏற்பாட்டின்படி குதிரை வண்டியிலேயே சென்று வந்தாள். படிப்பதற்காக ஒரு பெண், அதிலும் ஒரு விதவை பெண் பள்ளி செல்வதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிலர் திட்டவும் சபிக்கவும் செய்தனர். ஆனால் அவையெல்லாம் மனதில் கொள்ளாமல் முழுக்க முழுக்க கல்வியிலேயே தனது கவனத்தை செலுத்தினாள் சுப்புலட்சுமி. கான்வென்டில் மதம் மாற்றும் முயற்சிகளும் நடந்தன. தலைமை பொறுப்பில் இருந்த மதர் பேட்ரிக் சுப்புலட்சுமி என்ற பெயருக்கு பதிலாக அவளை சிபில் என்றே அழைத்தார். பைபிளை கொடுத்து தினந்தோறும் படிக்க சொன்னார். அதனை ஏற்று தந்தையின் ஒப்புதலுடன் கீதையோடு சேர்ந்து பைபிளையும் தினந்தோறும் வாசித்தாள் சுப்புலட்சுமி. அவள் மனமும் மாறவில்லை, மதமும் மாறவில்லை. ஆனால் தன்னலமற்று பணியாற்றும் அந்த பள்ளியின் தூய கண்ணீரின் சேவை அவளை மிகவும் கவர்ந்தது. இயேசுநாதருக்கு தங்களை ஒப்புவித்திருக்கும் அவர்களைப் போல் தானும் படித்து முடிந்ததும் தன் போன்ற விதவைகளின் உயர்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் எண்ணம் உறுதிப்பட்டது. சுப்புலட்சுமியின் பிற்கால சேவை பணிகளுக்கான விதை அங்கேதான் விழுந்தது. 2 தங்க பதக்கங்களுடன் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் சுப்புலட்சுமி. அது பற்றிய செய்திகளும் அக்கால பத்திரிகைகளில் வெளியாகின. உடனே அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. சாதாரணமான பெண்களே கற்றறிய வேண்டாத கல்வியை இவர்கள் விதவைகள் பெறுவதென்றால் அது மிக கெடுதலான ஒன்று. அதைவிட மிக மோசம் வயது வந்த விதவைகள் தலைமையில் வைத்துக் கொள்வதும் வளர்த்து கொள்ளவும் அனுமதிக்கப்படுவது. பழிச்சென்று அவர்கள் ஆடைகள் அணிவதும் நண்பர்களின் வீடுகளுக்கு விஜயம் செய்வதும் மானக்கேடான காரியங்கள் என்றெல்லாம் பேசியும் எழுதியும் உறவினர்களும் நண்பர்களும் சுப்பிரமணிய ஐயரை கண்டித்தனர். அவரை ஒதுக்கி வைத்தனர். ஆனால் ஐயர் அதற்கெல்லாம் அசரவில்லை. மகளின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தன்னாலான முயற்சிகளை முன்னெடுத்தார். அது விடுதலை போராட்டம் கொழுந்துவிடத் தொடங்கிய காலகட்டம். மக்கள் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் மூழ்கியிருந்தனர். பாரதியார் போன்றவர்கள் தங்கள் பாடல்களாலும் கட்டுரைகளாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். அக்காலகட்டத்தில் பாரதியாரின் ஆசிரியத்துவத்தில் சக்கரவர்த்தினி என்ற பெண்களுக்கான இதழ் ஒன்று வெளியாகி வந்தது. அசராம்பிகை அம்மாள், அலர்மேல் மங்கை, ஜானகி அம்மாள், தேவகுஞ்சரி அம்மாள் போன்றோர் அந்த இதழில் பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான கதை கட்டுரை தொடர்களை எழுதி வந்தனர். பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த பாரதி சுப்புலட்சுமியையும் எழுதுமாறு வேண்டிக் கொண்டார். கீதை, பைபிள், மேனாட்டு தத்துவ நூல்கள், இலக்கியங்களை எல்லாம் நன்கு கற்றவர் சுப்புலட்சுமி. சித்தி வாலாம்பாளிடமிருந்து வேதாந்த நூல்களையும் அவர் கற்று தேர்ந்திருந்தார். தன் தாய் விசாலாட்சி எழுதிய ஐக்கிய குடும்ப சரித்திரம் என்ற நூலை புத்தகமாக்கி வெளியிட்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. இந்த அனுபவங்களின்படி சக்கரவர்த்தினி இதழில் பார்வதி சோபனம் என்ற தலைப்பில் பாடல் வடிவிலான தொடர் ஒன்றை எழுதினார். அதுதான் அச்சில் வெளியான அவரது முதல் எழுத்து. அந்த பத்திரிகை தொடரை எழுதும்போது சுப்புலட்சுமிக்கு வயது 20 தான். படிப்பை முடித்ததும் சுப்புலட்சுமி இங்கிலாந்து சென்று மேற்கல்வி கற்கும் வாய்ப்பு வந்தது. ஆனால் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளாததால் போகவில்லை. ஆகவே மேலும் கல்வி கற்கும் நோக்கத்தில் 1908 சென்னை ராஜதானி கல்லூரியில், தற்போதைய சென்னை மாநில கல்லூரி, BA ஆனர்ஸ் வகுப்பில் சேர்ந்தார். அவருக்கு அது மிகவும் புதுவிதமான அனுபவம் என்றாலும் தினந்தோறும் அவர் சக மாணவர்களின் கேலி கிண்டல்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. காரணம், பெண்கள், அதிலும் தமிழ் பெண்கள் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிப்பது என்பது மிக அரிதாக இருந்த காலம் அது. அதுவும் சுப்புலட்சுமி ஒரு கைம்பெண் வேறு, பெண்கள் பொதுவில் வழங்குவதே அரிதான காலத்தில் விதவை பெண் ஒருத்தி கல்லூரியில் பயில்வதை சமூகம் வியப்புடன் பார்த்தது, வெறுப்பையும் கக்கியது. ஆண்கள் பலரிருந்த வகுப்பில் அவள் மட்டுமே பெண். அது ஒரு விதமான சங்கடத்தை அனைவருக்கும், பாடங்களை போதிக்கும் ஆசிரியருக்கும் கூட ஏற்படுத்தியது. ஆனால் அதையெல்லாம் சவாலாக எதிர்கொண்டுதான் சுப்புலட்சுமியின் கல்லூரி வாழ்க்கை தொடர்ந்தது. அக்கல்லூரியில் அக்காலத்தில் பயின்ற பெண்கள் பெரும்பாலும் ஆங்கிலோ இந்தியர்களாக இருந்தனர். அவர்களது கல்வி பிரிவும் வேறாக இருந்தது. அதனால் வகுப்புகளில் சுப்புலட்சுமி தனித்து விடப்பட்டார். அதுவே அவருக்கு ஒரு வித மன அழுத்தத்தை தந்தது. அடுத்த ஆண்டில் அவர் பெண்கள் சிலர் படித்த தாவரவியல் பிரிவுக்கு மாறிக்கொண்டார். அதன் பின்தான் அவரால் ஓரளவுக்கு நிம்மதியாக கற்க முடிந்தது. இந்நிலையில் தந்தை சுப்பிரமணிய ஐயர் பணியாற்றி வந்த கல்லூரி கோவைக்கு மாற்றப்பட்டது. அதனால் அவர் மனைவி விசாலாட்சியுடன் கோவைக்கு சென்று வசிக்க நேர்ந்தது. தனது சித்தி மற்றும் தன் இளைய சகோதரிகள் சுவர்ணாம்பாள், பாலாம்பாள், சாவித்திரி, நித்யா ஆகியோருடன் சென்னையில் தங்கி பயின்றார் சுப்புலட்சுமி. 1911 வருடத்தில் நடந்த கல்லூரி இறுதித் தேர்வில் சென்னை மாகாணத்திலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார். சென்னை ராஜதானி கல்லூரியின் முதல் இந்து பெண் பட்டதாரி, முதல் விதவை பெண் பட்டதாரி என்றெல்லாம் இந்தியா முழுவதும் சுப்புலட்சுமி குறித்த செய்திகள் பத்திரிகைகளில் வெளியாகின. நாடெங்கும் இச்செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. திருவாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா போன்றோர் தங்கள் சமஸ்தானங்களுக்கு வந்து பெண்கள் கல்வி உயர்வுக்கு வழிகாட்டுமாறு சுப்புலட்சுமியை அழைத்தனர். இலங்கை அரசும் ஆசிரியர் பணியாற்ற அழைத்தது. ஆனால் அவற்றையெல்லாம் சுப்புலட்சுமி ஏற்கவில்லை. சென்னையிலேயே பணியாற்றுவது, அதுவும் ஆசிரியர் பணியை மட்டுமே ஏற்பது என்பதே அவருடைய அப்போதைய விருப்பமாக இருந்தது. அதன்படி தான் படித்த பள்ளியிலேயே குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர் பணியில் சேர்ந்தார் அவர். ஆங்கிலேயர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக பணியாற்றிய அந்த பள்ளியின் முதல் இந்து ஆசிரியை சுப்புலட்சுமி தான். முதல் விதவை பெண்ணும் அவரே. சுப்புலட்சுமி கற்பித்த அதே பள்ளியில் அவரது இரு சகோதரிகளும் படித்தனர். அவர்கள் சுப்புலட்சுமியை மிஸ் என்று அழைக்காமல் உறவின் உரிமையில் சிஸ்டர் என்று அழைத்தனர். அதனை கேட்டு மற்ற மாணவர்களும் அவரை அவ்வாறே அழைக்க ஆரம்பித்தனர். சுப்புலட்சுமி சிஸ்டர் சுப்புலட்சுமி ஆனார். பிற்காலத்தில் அவர் தனது தன்னலமற்ற சேவைக்கு ஒரு சகோதரியாக உயர்வு பெற்றார். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.